2010 முடிஞ்சது, 2011 ஆரம்பமாகிவிட்டது. ஆகவே தேவசமூகத்திலே தேவனுடைய வார்த்தைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் நாங்கள் 2010 ஜனவரியிலே தேவசமூகத்திலே நின்று அநேக தீர்மானங்களை தேவசமூகத்திலே நாங்கள் எடுத்திருப்போம். ஆனால் அந்த தீர்மானங்கள் 2010 டிசம்பர்ல என்ன நடந்தது, என்னவாக முடிந்தது? 2010 ஜனவரியிலே நீங்க எடுத்த தீர்மானம் 2010 டிசம்பரிலே எத்தனை வீதம் நாம் நிறைவேற்றினோம் அல்லது செய்திருக்கிறோம்? அல்லாஹ் எடுத்த தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றவே இல்லையா? நம்ம நாம தான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆகவே 2011 புது வருடத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். அநேக தீர்மானங்களை நாங்கள் எடுத்திருப்போம். இதே போல 2010 நாங்கள் ஜனவரியில் எடுத்த தீர்மானம் 2010 முடிவிலே தேவசமூகத்தில் நின்று மன்னியும் என்று நாங்கள் சொன்னோம். ஆண்டவர் மன்னிப்பாரா? நான் அப்படியா 2011 இருக்கக்கூடாது என்று? ஏனென்றால் அவருடைய வருகை அதி சீக்கிரமாயிருக்கிறது. ஆகவே 2011 நாங்கள் எடுத்த தீர்மானத்தை 2011 டிசம்பர்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவர் தாமதிப்பாரானார். முடிவிலே நாங்கள் நிற்கும்போது தேவசமூகத்திலே சந்தோஷமாய் களி கூர்ந்து தேவசமூகத்திலே, ஆண்டவரே நான் எடுத்த தீர்மானத்தை இப்படி நான் நிறைவேற்றினேன், 30, 60 அல்லது 100 எதை எப்படி நிறைவேற்ற போறீங்க? எடுத்த தீர்மானத்தை முழுவதுமாய் நாம் நிறைவேற்றவர்களாய் நாம் இருக்கிறது அவசியமாயிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு எடுக்கப்போற வார்த்தை தீர்மானம் அப்படின்னு சொன்னால், தேவனுடைய சமூகத்திலே அநேக தேவனுடைய பிள்ளைகள் எடுத்த, தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவனால் வல்லமை பாவிக்கப்பட்டவர்கள் எடுத்த தீர்மானமும் அவர்கள் முடிவும் எப்படி இருக்கிறது? அதிலே மனுஷர்கள் எடுக்க தீர்மானமும் தேவ தீர்மானம் என்ன என்ற காரியங்களை குறித்து பார்த்து, எப்படியாய் முடிந்தது, எப்படியாய் நடந்தது அவருடைய வாழ்க்கையில் என்று பார்த்து நாம் கடந்து செல்ல போகிறோம். எடுக்கத்தில் ஜாத்ரா புஸ்தகத்தை எடுத்து பார்த்தால், அங்கே 2, 3, 4 அதிகாரத்திலே பார்த்தால் அங்கே மோசே குறித்து சொல்லப்படுகிறது. அந்த மோசே குறித்து பார்த்தால் அவருடைய பகுதி வாழ்க்கை 120 வருடங்கள், 40 வருடம் அரண்மனை வாழ்க்கை, 40 வருடம் வனாந்திர வாழ்க்கை, 40 வருடம் இஸ்ரவேல் மக்களை அவர் நடத்தின வாழ்க்கை என்ற காரியத்தை குறித்து பார்க்கலாம். ஆனால் இந்த மோசே ஒரு காரியத்தை குறித்து அதுல வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் அதை தெரிந்து கொண்டார் என்றால் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நான் எடுத்தேன் அதை தீர்மானம் தெரிந்து கொண்ட சொல்றார், அவருடைய தீர்மானம் தான். பாருங்கள், அப்போஸ்தல நடவடிக்கைகள் புத்தகம் புதிய ஏற்பாட்டிலே மோசே குறித்து சொல்லப்பட்டிருக்கு, யாத்ராமத்திலும் சொல்லப்பட்டிருக்கு, 2-3 அதிகாரத்திலே இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தல 7:21-23 பாசிங்க, அப்போஸ்தல 7:21-23 வசனத்தை வாசி.
அவன் வெளியே போட்டுவிடப்பட்ட போது பார்வோனுடைய குமாரத்தி அவன் எடுத்து தனக்கு பிள்ளையாக வளர்த்தால், மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். அவனுக்கு 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று.
இப்ப மோசே குறித்து எல்லா காரியமும் உங்களுக்கு தெரியும். ஆகவே அந்த மோசே குறித்து அவருக்கு என்ன நடந்தது சொன்னால், நம்ம ஆண்டவர் பார்வன் ஒரு சட்டத்தை கொடுத்தார், எல்லா ஆம்பளை பிள்ளையும் கொள்ளணும் என்று. அங்கேதான் வளர்த்தார் சொந்த தாயே. அந்த பிள்ளைக்கு பால் கொடுத்து வளர்க்கறதுக்கு பணம் கொடுத்து வளர்க்கப்பட்டவர் மோசே. சரி, அவன் சகல சாத்திரங்களையும் கற்று என்ன சொல்வது, வாக்கிலும் செயலும் வல்லவனானான். அப்ப வாக்கிலும் செயலும் அவன் வல்லவனாக இருந்தான். ஆனால் என்ன செய்யறான், அவர் ஒரு காரியத்தை அங்கே அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார், 23 வசனத்தை பாருங்கள். அவனுக்கு 40 வயதான போது இஸ்ரவேல் புத்தராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும் அவனுடைய இதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று. எண்ணம் உண்டாகி ஒரு எழுத்தினை கொண்டு போட்டான். அது வெளியில வந்த பிறகு அவன் வளர்ந்திருக்க ஓடுற காரியங்களை குறித்து பார்க்கலாம். ஆனால் இதே மோசே ஆண்டவர் 80 வயதிலே அவரை அழைக்கிறார் ஊழியத்துக்கு வரும்படி. அழைக்கும் போது அவர் சொல்ற காரியம் என்ன பாருங்கள், யாத்ரா புஸ்தகம் 4 பாருங்கள். யாத்ரா புஸ்தகம் 4 10 வசனத்தை வாசி.
அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியேனோடே பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றான்.
அப்ப சொல்லுங்க, வாசிக்க வாக்கியம், வாக்கிலும் செயலும் வல்லவன். இந்த ஆண்டவர் அழைக்கும் போது என்ன சொல்லுகிறார், சாட்டு போக்கு சொல்லுகிறார். 6 சாட்டுப்போக்கள் அவர் சொல்லுகிறார். அதை குறித்து நாங்கப்பா, நான் மாத்திரம், என்னை நம்பார்கள், எனக்கு செவி கொடுக்கிறார்கள், எத்தனையோ காரியம் சொல்லுகிறார். சொல்லி இந்த காரியத்தையும் சொல்ற, இதற்கு முன்னாவது முன்ன எப்படி இருந்தா. சரி, இப்ப 40 வருஷம் அரச மாளிகையில வாழ்ந்தார். 40 வருஷம் இங்கு தன் மாமனாரை ஆடை மேய்த்து கொண்டு வனாந்துட்டு இருந்தார். ஆர்வோடையும் கதைக்கல, அப்படி ஆனாலும் தெரியல. ஆனா அவருடைய இதயத்திலே தன்னுடைய மக்களை பார்க்க வேண்டும் என்ற ஒரு விருப்பம் உண்டாகி தீர்மானம் எடுத்து அந்த காரியத்தை செய்து கொலை செய்து போகிறார். ஆனால் 13 வசனத்துல பாருங்க, 13 வசனத்தை வாசிங்க.
அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரே ஆகிலும் அனுப்பும் என்றான்.
இதுதான் அவருடைய இதயத்தில் இருந்த பிரச்சனை. அப்ப அவன் ஆரம்பத்திலே நல்ல தீர்மானத்தை எடுத்தான். ஆனா ஆண்டவர் அழைக்கும் போது 80 வயசுலே அவன் என்ன செய்தான், நீர் அனுப்ப சித்தமா இருக்கிற ஆதையாதை அனுப்ப. ஆண்டவருக்கு சித்தம் மோசிய கொண்டுதான், அதான் வா என்று சொல்லுகிறார். 6 சாட்டுப்போக்கில் சொல்ற, அது அவ 6 சாட்டுப்போக்கு சொல்வதற்கு ஒரே ஒரு காரணம், அவன் இதயத்தில் அவனுக்கு போக விருப்பம் இல்லை. இப்படித்தான் நாமும் 2010 ஒரு தீர்மானத்தை எடுத்தோம். 2010 முடிவில் டிசம்பர்ல வந்து நாங்க 31 நிக்கிக்கு இரவுல எப்படி நாங்கள் அதை நிறைவேற்றினோம், என்ன செய்தோம். ஆண்டவரம் மோசை கொண்டு வழி நடத்தி மக்களை எவ்வளவு நேசித்து காரியங்களை குறித்து எவ்வளவு பாடுகள் வேதனைப்பட்டார் என்று நாங்கள் பார்க்கிறோம். தீர்மானம் எடுப்பது நல்லது, முக்கியமானது. ஆனால் செய்து முடிப்பதுதான் அதை விட முக்கியமானது. கிரிகைகள், செயல்பாடுகள் முக்கியமாயிருக்கிறது என்றால் கிரிகை இல்லாத விசுவாசம் செத்தது. அவனுடைய கிரிகை தக்க அவர் பலனளிக்க பூமிக்கு வருகிறார். ஆகவே நாங்கள் எடுத்த முடிவிலே, எடுத்த தீர்மானத்திலே செய்யும் போது பாடுகள் வரும், நெருக்கங்கள் வரும், அது செய்யப்படாத எத்தனையோ காரியங்கள் வரும். ஆனால் அதன் மத்தியிலும் நான் எடுத்த தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றினால் நிச்சயமாகவே தேவன் அதிலே பிரியமாயிருப்பார். அவர் சமூகத்திலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது அதிக நிச்சயம். சரி, மோசே குறித்து பார்க்கலாம். அடுத்தது ஒரு குறித்து பார்த்தால் அவரை குறித்தால் தெரியுமா, அன்னாள். யாரு அன்னாள்? அன்னாளை குறித்து பார்த்தால் 1 சாமுவேல் புத்தகம் 3 அதிகாரம் 11 வசனத்தை வாசிங்கள். 1 சாமுவேல் 3 அதிகாரம் 11 வசனம்.
அவள் கர்த்தருடைய சன்னதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான்.
சரி, அவர் காரியம் அன்னாளை குறித்து பார்த்தால், அவருடைய ஜபத்தை குறித்து பார்த்தால், அவருடைய கணவன் அவளை அதிகமாக நேசித்தாள், ஆனால் ரெட்ட பணம் அங்கு கொடுத்தாள், ஆனால் ஒவ்வொரு முறையும் அவன் பழி செலுத்த போகும்போது அங்கே அவளுடைய சக்களத்தை அவளை துன்புறுத்துவாள். காரணம் பிள்ளை என்ற இல்லாத காரணத்தால். அப்ப இவள் போய் என்ன சொல்றாள், தேவ சமூகத்திலே போய் நின்று ஜெபிக்கிறாள். எப்படி காரியங்களை ஊற்றி, இதயத்தை ஊற்றி, உதடு மட்டும் அசைந்து சத்தம் வெளியில வர இல்லை, ஏலி கூட பார்த்து வருத்திருக்கிறாள் சொல்ற அளவுக்கு அவள் மன கிளேசமாய் அவள் ஜெபிக்கிறது குறித்து பார்க்க. அப்படி ஜெபிக்கும் போது அவள் ஒரு காரியத்தை சொல்லு செய்கிறாள். என்ன செய்ய சொல்லுகிறாள் நீங்க? 11 வாச்சு நீங்க.
அடியாளின் சுருமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவள் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள்.
இதுதான் அவள் எடுத்த தீர்மானம். அவள் எடுத்த தீர்மானம் என்னன்னு சொன்னால், ஒரு ஆண் பிள்ளை அவள் கேட்கிறார், ஏதாவது ஒரு பிள்ளைத்தார்மன்று கேட்கிற தகுதி சமத்திலே ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அதை தேவனுக்கு ஒப்பு கொடுப்பேன், அவள் தலையை மேல் சவரக்கத்தை படுதல மாட்டாது என்று ஒரு தீர்மானத்தை, ஒரு ஒப்பு கொடுக்கலை தேவசோமத்திலே, ஒரு பொருத்தனையை தேவசோமத்திலே அவள் செய்கிறதை குறித்து பார்க்கிறான். அப்ப இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம், அநேக தெய்வ சமூகத்திலே இந்த காரியத்தை நாங்கள் செய்கிறோம். ஆனால் என்ன செய்கிறோம், சாமுவேல் பிள்ளை கிடைத்தவுடன் நாம் என்ன செய்கிறோம், பொருத்தனையை தீர்மானத்தை என்ன செய்கிறோம், மறந்து விடுகிறோம். ஆனால் இந்த அன்னால் செய்த காரியத்தை குறித்து பார்க்கும்போது அதிசயமா இருக்கிறது. 24 வசனத்தை வாசிங்கள்.
அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு 3 காளைகளையும் 1 மரக்கால் மாவையும் 1 துருத்தி திராட்சை ரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனாள். பிள்ளை இன்னும் குழந்தையாயிருந்தது.
பிள்ளை இன்னும் பால் மறந்து சிறு குழந்தைதான். அடுத்தையும் பாசி.
அவர்கள் ஒரு காளையை பலியிட்டு பிள்ளையை ஏலியின் இடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். அப்பொழுது அவள், என் ஆண்டவனே, இங்கு உம்மண்டையிலே நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நான் தான் என்று ஆண்டவனாகிய உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார், ஆகியால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்புக் கொடுக்கிறேன் என்றால் அவள் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான்.
இதுதான் முக்கியம், எடுக்கிற தீர்மானம் முக்கியம், அதை விட அங்கு செயல்பாடு தான் முக்கியம், கிரியை தான் முக்கியம். அவள் கேட்டால் பிள்ளை ஆண்டவர் கொடுத்தார், பால் குடி மறந்த உடனே பிள்ளை சிறு குழந்தையா இருந்த போதே என்ன செய்தார், கொண்டு வந்து தேவசோமத்திலே ஏழிடத்திலே ஒப்பு கொடுத்தார். கர்த்தரிடத்தில் கேட்டேன், கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுத்தேன் என்று அவள் செய்கிற காரியங்களை குறித்து பார்க்கிறார். அப்படியான அவள் கொடுத்த போது அவள் என்ன செய்வாள், 1 வருஷத்துக்கு 1 முறை தான் அவளை சந்திப்பார். சாமுவேலை சந்திக்க போறது 1 வருஷத்துக்கு 1 பிள்ளை, மறுபடி அறிந்து கிடைச்ச பிள்ளை. ஆனா அந்த பிள்ளைய அவள் சந்திக்கிறதுக்கு 1 வருஷத்துக்கு 1 முறை பழியிட கோவைக்குத்தான் சந்திப்பாள். அப்ப சந்திக்கும் போது அவள் தாய் என்ன செய்வாள் என்று சொன்னால், 2 அதிகாரம் 19 வசனத்தை பாசிங்கள். அவள் செய்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம்.
அவனுடைய தாய் வருஷந்தோறும் செல்லும் பலியை செலுத்துகிறதற்கு தன் புருஷனோட கூட வருகிற போதெல்லாம் அவனுக்கு ஒரு சின்ன சட்டையை தைத்துக் கொண்டு வருவாள்.
எத்தனை சட்டை?
ஒரு சின்ன சட்டை.
ஒரு சின்ன சட்டை. அப்ப அந்த ஒரு ஏழ்மை நிலைமையில அவ இருந்திருக்கிற. ஆனா பழி செலுத்துறது சரியா போயிருக்கிறார். ஒவ்வொரு வருஷம் நாங்க என்ன செய்வோம், சொல்லுங்க, எவ்வளவு சட்டைகள், எவ்வளவு உடுப்புகள், எவ்வளவு பலகாரங்கள் எல்லாம் செய்து. ஆனா இப்ப வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு சின்ன சட்டை தச்சு கொண்டு போவார். தேவன் கொடுத்த பிள்ளையே தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து அவள் செய்ததனால் அவளுடைய காரியம் இப்படி தேவனிடத்திலிருந்து பரிபூர்ண ஆசீர்வாதத்தை அவள் பெற்றுக்கொள்வதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப ஏலி சொல்லுகிறான், எச்சானாவையும் அவன் மனைவியையும் ஆசீர்வதிக்கிறான். அடுத்த வசனத்தில் ஆசீர்வதிச்சு கர்த்தருக்கு நீ ஒப்புக் கொடுத்ததுக்கு பதிலாக கர்த்தர் உனக்கு அவராலே சந்தானம் கட்டளீர்வாராக என்றான். அவர்கள் தங்கள் ஸ்தானத்துக்கு திரும்பி போய்விட்டார்கள். அவ ஏலி அங்க ஆசீர்வதிக்கிறான், நீ கர்த்தருக்கு இந்த சிறு பிள்ளையில நீ ஒப்புக் கொடுத்தபடியினால் உங்களை தேவன் நிறைவே ஆசீர்வதிப்பார் என்று ஆசீர்வதித்த போது அங்கு என்ன நடந்த 21 வசனத்திலே தேவன் எப்படியா ஆசீர்வதிக்கிற காரியத்தை நாம் தேவனுக்கு என்று தீர்மானம் எடுத்து தேவனுக்கு என்ற தீர்மானத்தை செய்யும் போது எப்படியான ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக் கொள்ளுகிறோம். அவள் முதல் ஆசீர்வாதம் பெற்றிருந்தா என்ன தெரியும், தனியே சாமுவேல் மட்டும்தான் ஆசீர்வாதமா இருந்திருக்கும். ஆனா 21 வசனத்தை வாசிங்க.
அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார், அவள் கற்பந்தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சன்னதியில் வளர்ந்தான்.
எத்தனை ஆசீர்வாதம், 5 பிள்ளைகள். கேட்டது ஒரு ஆம்பளை பிள்ளை. அதை தேவனுக்கென்று தீர்மானம் பண்ணி தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்தார். அதனால் அவள் ஆசீர்வதிக்கப்பட்ட போது என்ன நடந்தது, 3 குமாரர்களை பிறகு 2 பெண் பிள்ளைகளை 5 பேரை தேவன் நிறைவாய் ஆசீர்வாத. அப்படியா நாமும் கூட 2011 ஆண்டிலே எடுத்த தீர்மானத்தை இப்படியா நாம் தேவன் சமத்திலே ஒப்பு கொடுத்து செய்வோமானால் நிச்சயமாகவே 2011 டிசம்பரில் நாங்கள் ஒவ்வொருடும் இப்படியா தேவன் எங்களை ஒவ்வொருளையும் ஆசீர்வதிப்பார். ஆமே சொல்றதை காண இல்லை. ஆசீர்வாதம் யாருக்கும் விருப்பம் இல்லை, எல்லாருக்கும் விருப்பம் இல்ல, ஆனா செய்யறதான் கஷ்டம். சரி, 3வது பேத்துல உள்ள காரியத்தை குறித்து பார்க்க போகிறோம். அது யாருன்னு சொன்னால் ருத். எல்லாரும் தெரியும் ருத்த குறித்து, எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. எடுத்துக்கொள்ளுங்க ருத் 3வது அதிகாரம் 3வது காரியத்தை பார்க்க போகிறோம். 1வது மோசையை குறித்து பார்த்தோம், 2வது அன்னாலை குறித்து பார்த்தோம், 3வது ருத்தை குறித்து பார்க்க போகிறோம். எடுத்துறீங்க பக்கத்தையும் சொன்னீங்கன்னா அவளுக்கு ஈஸியா இருக்கும் புதாக்களுக்கு எடுக்கிறதுக்கு.
3வது அதிகாரம்
1:2 வாசி.
நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். அந்த மனுஷனுடைய பேர் எலிமேலேக்கு, அவன் மனைவியின் பேர் நகோமி, அவனுடைய 2 குமாரரில் ஒருவன் பேர் மக்லோன், மற்றொருவன் பேர் கிலியோன். யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊராகிய எப்ராத்தியராகிய அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள்.
எங்க இருந்து போறார்கள், பெத்லகேம். பெத்லகேம் தேவனுடைய வீடு, ஆசீர்வதிக்கப்பட்ட இடம். அப்ப பெத்லகேம் விட்டு எங்க போறார்கள், மோபாவை. மோபாவை 10 தலைமுறைக்கு தேவனுடைய சமத்துக்கு வரவே கூடாது. அப்ப பாருங்க, பெத்லகேமை விட்டு அவர்கள் எங்க போயினோம், அதாவது 1வது வசனத்தில் பார்த்தார்கள் சஞ்சரித்தார்கள், 2வது வசனத்தில் கடைசியில் போய் அங்கே இருந்து விட்டார்கள். முந்தி சஞ்சரித்தார்கள், போய் போய் வந்தார்கள், பிறகு என்ன செய்வார், அங்கே இருந்து விட்டார்கள். ஆறாறு எளிமைக்கு அடுத்தது நகோமி, மக்ளோன், கிலியோன் 2 பிள்ளைகளோடு போய் அங்கே இருந்து விட்டார். இருந்து விட்டு அங்கே என்ன நடக்குது, 2 அங்கு மோவாவிய பெண்களை 2 பேரை மானுக்கு திருமணம் கொடுக்கிறார், திருமணம் செய்து கொடுக்கிறார். திருமணம் செய்து கொடுத்து சில காலம் நடந்தபோது என்ன நடந்தது சொன்னார், எலிமேலேக்கு மரிச்சிட்டான், நகோமி விதவையான. அடுத்தது மகன்மார் 2 பேர், மக்ளோன், கிலியோன், ரெண்டு பேர் மறிச்சிட்டாங்க. இப்ப என்னது, வயது போன ஒரு விதவையும் ரெண்டு இளம் விதவை, மூன்று விதவை. அப்ப மூன்று விதவை வந்த போது நகோமி திரும்பி எங்க போகிறாள், வெத்திலமிக்கு போறதுக்கு அவள் முடிவெடுத்து என்ன செய்கிறாள், ரெண்டு மருமகளையும் பார்த்து அவள் சொல்லுகிறார், நீங்கள் போங்கள், நான் போகிறேன் என்று சொல்லும்போது அவள் மிகவும் அழுது 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 கரகரன்னு செய்யும் போது என்ன செய்கிறாள், ஓபே என்ன செய்கிறாள், அதை விட்டு போய்விடுகிறாள். ருத்தும் அப்படி என்று அவன் சகோதரி போய்விட்டா நீயும் போன்று சொல்லுகிறாள். ஆனா ருத் என்ன செய்கிறாள், அவளோட தீர்மானத்தை அந்த இடத்தில் எடுக்கிறாள். பதிமூன்றாம் வசனத்தை வாசிங்க.
அவர்கள் பெரியவர்களாக மட்டும் உசருக்கு வாழ்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ அது கூடாது. என் மகளே, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாய் இருக்கிறதுனால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது என்றாள்.
கர்த்தருடைய கை விரோதமா இருக்கா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பெத்லகேம் விட்டு ஆறு போச்சுள்ளது, பெத்லகேம் விட்டு ஆறு போச்சுள்ளது மோபாக்கு. கர்த்தரா சொன்னது இல்லையே, போயிட்டு ஆண்டவரை ஸ்டார்ட் சொல்ற சரி, பதினாலாம் வசனத்தை வாசிங்க.
அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்வாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றிக் கொண்டாள்.
அவளை பற்றிக் கொண்டாள். அவள் சொன்ன காரியம் பாருங்கள், பதினஞ்சாம் வசனத்தை வாசிங்க.
அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி ஜனங்களிடத்திற்கும் தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டால் நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்றாள்.
திரும்பி போ என்றாள். நாமே சொல்றாள், ஓபேத் போயிட்டாள், நீயும் போ, என்னால் ஒன்னும் செய்ய முடியாது, நான் வாழ்க்கப்பட்டு ஏதோ ஒரு காரியத்தை செய்ய இனிமேல் முடியாது, நான் வயது செலவில் இருக்கேன் என்று சொல்லுகிறாள். அதுக்கு ரூத் சொன்ன பதினாறு அவசரம் அதுதான் அவள் எடுத்த தீர்மானம். பாருங்க என்ன சொல்லுகிறார்.
அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன்.
அவள் எடுத்த முடிவு என்ன, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன். ஒரு மோவாவை சொல்லுகிறார், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜன. மரணமே அல்லாமல் எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் இருவரையும் பிரிக்கக்கூடாது, இனி நான் திரும்பி போவதை குறித்து நீ பேசக்கூடாது. அவள் ரூத் அதில் ஒரு தீர்மானம் எடுத்தார். அந்த தீர் ஓபேத் என்ன செய்தார், போய்விட்டார். ஆனால் ரூத் அந்த இடத்துல நாகமையோடு போறதுக்கு அவள் முடிவெடுத்தார். நாகமையோடு போறதுக்கு அவள் முடிவெடுத்து என்ன செய்கிறார், போகிறார். உறுதியான அவர் தீர்மானம் எடுக்கிறார், வெளியெடுத்து போகிறாள். ஆனா அந்த ரூத் படத்தை குறித்து தமிழ்ல இங்கிலீஷ் படத்தை தமிழ்ல போட்டார்கள். அந்த ரூத் போன இடத்துல எப்படி வேதத்தில் இல்லாத சில காரியங்கள் அவர் எடுத்திருக்கார்கள். ஆனா அதுல பார்க்கும்போது அவள் போய்பட்ட பாடுகளை குறித்து பார்க்கும்போது மிகவும் கஷ்டமா இருக்கிறது. ரூத்தோடு அவள் தீர்மானம் எடுத்து தீர்மானத்தை நிறைவேற்றுறதுக்காக நாகமையோடு போன போது எத்தனை காரியங்கள், போய் வேலை செய்கிறாள், கஷ்டப்படுறாள், எல்லாம் செய்கிறாள். ஆனால் தேவன் என்ன செய்யறார், மோபாய் பத்தல மணிக்கு வரக்கூடாது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறப்பில் மத்திய எழுதின சுவிசேஷத்தில் எடுத்து பார்த்த ஐந்தாம் வசனத்தில் முதலாம் அதிகாரத்தில் அவளுடைய பிறப்பு குறித்து, இயேசுவின் பிறப்பை குறித்து பரம்பரையில் அவளுடைய பேரும் பெறுகிறார். காரணம், ரூத் எடுத்த தீர்மானத்தின்படி அதை செயல்படுத்தினார். அவை செயல்படுத்தினபடியால் அங்கு என்ன நடந்தது, தேவனுடைய பிறப்புக்கு அவருடைய பேரும் அங்கே சேர்ந்திருக்கிறார். ஆகவே நாமும் கூட இந்த ரூத்தை போல ஒரு தீர்மானத்தை எடுப்போம். உறுதியான தீர்மானத்தை எடுத்தால் நிச்சயமாகவே அதை நிறைவேற்று நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது அதிக நிச்சயம். நான்காவது, அடுத்து எஸ்தர். எஸ்தர் எடுத்துக்கொள்வோம். எஸ்தர் புத்தகம் அவருடைய காரியங்களை குறித்து நான் பார்க்கல, அவர் எடுத்த தீர்மானத்தை மட்டும்தான் நாங்கள் பார்க்கிறோம். எஸ்தர் புத்தகம் நான்காம் அதிகாரத்திலே வருங்கள். எஸ்தர் நான்காம் அதிகாரம். எஸ்தரை குறித்த எல்லா காரியம் உங்களுக்கு தெரியும். எப்படி வந்தது மொர்கதாய், அவருடைய பெரிய வளர்த்தது, அது எப்படி அவள் அரசப்பட்டத்துக்கு வந்தது, காரியம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த எஸ்தர் என்ன செய்கிறாள் சொன்னார், நான்காம் அதிகாரம் 11 வசனத்தை வாசிங்க.
யாராவது அழைப்பிக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவினிடத்தில் பிரவேசித்தால், புருஷனாயிலும் ஸ்திரியானாலும் சரி, அவர்கள் பிழைக்கும்படி அவர்களுக்கு ராஜா பொற்செங்கோலை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு தவறாத சட்டம் உண்டு. இது ராஜாவின் சகல ஊழியக்காரருக்கும் ராஜாவினுடைய நாடுகளில் உள்ள சகல ஜனங்களுக்கும் தெரியும். நான் இந்த 30 நாளளவும் ராஜாவினிடத்தில் வரவழைக்கப்படவில்லை என்று சொல்ல சொன்னால்
சரி. யாருக்கு? மொர்கதாய் சொல்லுகிறார். இப்படி இப்படி தன்னுடைய ஜனங்கள் எல்லாம் ஆமான் என்றவன் அழிக்க போகிறான். ஜூத ஜனம் எல்லா நாடுகளிலும் உள்ள ஜூத ஜனங்களுக்கு அஞ்சல் மூலம் அனுப்பப்பட்டிருக்கிறது, அழிக்கப்பட போகிறார்கள் என்று சொல்லும் போது அவர் சொல்லுகிறார், எங்கள சமூகத்தில் இப்படியான ஒரு சட்டம் இருக்கிறது, ஒரு மாதமா என்னை அழைக்கவில்லை, அப்படி யாராவது துமறி போவாரனால் அவர் சாக வேண்டும், இதுதான் இந்த நாட்டு சட்டமா இருக்கிறது. ஆகவே அப்படியா இருக்கும்போது எஸ்தர் மொர்கதாய் ஜோதிச்சு பார்த்து சொல்லுகிறார். எஸ்தர் வார்த்தைகளை மொர்கதாய்க்கு தெரிவித்தார்கள். மொர்கதாய் எஸ்தருக்கும் திரும்பி சொல்ல சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதனால் மற்ற ஜூதர்கள் தப்பக்கூடாது இருக்க நீ தப்புவாய் என்று உன் மனதில் நினைத்துக் கொள்ள. மற்ற ஜூதர்கள் அழிக்கும் போது நீ அரண்மனையில் இருக்கிறார், ராசாத்தியா இருக்கிறார் என்று நீ அழிக்கப்படாமல் போவதென்று என்ன நிச்சயம்? ஆகவே இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தால் நான் என்ன செய்வது? அவர் ராஜமேன்மை கிடைத்திருக்கலாம் என்று அவர் சொல்லி போட்டு அவர் திருப்பியும் மொர்கதாய்க்கு சொல்ல சொன்னது. ஒரு காரியத்தை அவள் செய்கிறார், தீர்மானம் எடுக்கிறாள். என்ன செய்கிறார்? 16 வசனத்தை வாசி.
நீ போய் சூசானில் இருக்கிற யூதரெல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள்.
யாருக்காக? தனக்காக, ஈஸ்வருக்காக அவள் தீர்மானம் எடுக்கிறார். ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கா பாருங்க, வாசிங்க திருப்பி.
நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம்.
நானும் உபவாசம் இருக்கிறேன். என்னோட எல்லா ஜீவிதர்களும் மூவட சேர்ந்து எல்லாருக்கும் ஆர்வத்தில் இந்த காரியத்தை செய்யும்.
விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகுறேன் என்று சொல்ல சொன்னாள்.
எப்படி? நான் செத்தாலும் சாகுறேன், ராஜாத்தையா இருக்கலாம், ஆனால் இந்த ஜனம் அழிய போகுது என்று சொல்லி அந்த ருத் அந்த இடத்தில் ஒரு பெரிதான ஒரு முடிவு எடுக்கிறார். என்ன சார்? நான் செத்தாலும் சாகுறேன், 3 நாள் எனக்கா உபவாசம் பண்ணுங்கள், நானும் தாதிமார் இருந்து உபவாசம் இருக்கிறோம், இருந்து ராஜசமூகத்தில் பிரவேசிக்கிறேன். அவர் பொற்கொள்ளை நீட்டாவிட்டார், செங்கோலை நீட்டாவிட்டார், நான் மறுத்து விடுவேன், நான் செத்தாலும் சாகுறேன் என்று எஸ்தர் முடிவெடுத்தார். போனால் முழு ஜூத ஜனமும் காப்பாற்றப்பட்டது, சந்தோஷம் மகிழ்ச்சியும் பெருகிவிட்டு ஆமன் தூக்கிடப்பட்டார், மூர்க்கத்தாய் உயர்த்தப்பட்டார். காரணம் அந்த இஸ்தர் அன்றைக்கு எடுத்த ஒரு தீர்மானத்தினால் என்னது முழு ஜனமும் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆகவே நாம் எடுக்கிற தீர்மானத்திலே 2017 ஆண்டு எடுக்கிற தீர்மானத்திலே ஜனவரியிலே 2011 டிசம்பரிலே இப்படியா நாம் இருக்க வேண்டும். அடுத்தது ராகாப். பாபா குறித்து உங்களுக்கு தெரியும், யோசுவா புஸ்தகத்திலே பார்த்தால் அங்க தெரியும். வேப்பாக்கப்படுறாங்க யோசுவா. யோசுவா வேப்பாக்க விட்ட போது அவர்களை ஒழித்து வைத்து அரசன் தேடி வருகிறான். 2 பேர் வந்தார்கள், எங்கே அவர் ஒழித்து வைத்து விட்டு அவர் வந்துட்டு போய்விட்டார்கள், சரியா போய் அவளை தேடுங்கள் சொல்லி அவள் ஒழித்து வைத்து அவர்களை காப்பாற்றி அவர் சொல்லுகிற காரியங்களை குறித்து பார்த்தால் அதிசயமா இருக்கு. ராஜாக்களை கொண்டது, சுதந்திர சமத்துவத்தை பிரித்தது, ஜோர்தானை பிளந்தது, எல்லா காரியத்தையும் கேள்விப்பட்டு நாங்கள் கலந்து இருக்கிறோம், உங்களுடைய தேவனை தேவன் என்று சொல்லி ராகாப் அதில் முடிவெடுத்து சரி, நான் உங்களுக்கு தயவு செய்தது போல நீங்களும் எனக்கு இந்த எரிகோவை பிடிக்கும் போது எனக்கு தயவு செய்ய வேண்டும். எனக்கும் என் குடும்பத்துக்கும் என் உற்றாருக்கும் தாய்க்கப்பனருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று ராகாப் அதில் முடிவெடுக்கிறார். அரச கட்டளை கூட அரசனுக்கு பயப்படாமல் தேவனுடைய பிள்ளைகளுக்கு பயந்து அவள் தீர்மானம் ஒழிச்சு வச்சு அவளை காப்பாற்றி அவளை அனுப்புகிறார். எரிகோ பிடிபட்ட போது அவள் மட்டும்தான் காப்பாற்ற. அவளோட குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. அடுத்தது ஆறாவது எடுத்த தீர்மானத்தை குறித்து பார்த்தால், தானியேல் புஸ்தகம் முதலாம் அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்க. தானியேல் புஸ்தகம் முதலாம் அதிகாரம், அங்கே ஒரு காரியம் சம்பவிக்கிறது. என்ன சொன்னால், நேபுகாத்நேச்சர் வந்து அந்த தேசத்தை முற்றுகையிடுகிறான். முற்றுகையிட்ட போது அங்க ஒரு காரியம் சம்பவிக்கிறது. இஸ்ரவேல் புத்திரருக்கு மூன்றாம் வசனத்தை வாசிங்க.
இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேர்ந்தவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமை உள்ளவர்களும் ஆகிய சில வாலிபரை கொண்டு வரவும்.
சரி, அப்ப வாலிபர் ஆறு கொண்டு வரவர், அதில் நாலு பேர் இருக்கிறார். ஒன்று டேனியல், அடுத்தது சாத்ராக், மேஷாக், ஆபத்நேக், நாலு பேர். நாலு வாலிபர்களும் அவருடைய பாசுகளை கற்றுக்கொள்ளவும் அதயத்திலே ராஜ போஜனத்தை அவர்கள் உண்ணும்படியாகவும் அவர்களை வைத்திருக்க அவர் கட்டளையிடுகிறார் ராஜா. ஆனால் இந்த டேனியல் எடுத்த முடிவு ஒரு தீர்மானம் என்னன்னு சொன்னார். எட்டாம் வசனத்தை வாசிங்க.
ராஜாவின் போஜனத்தினால் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு.
எங்க இருதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டு என்ன செய்கிறான்?
தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான்.
சரி, தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். அந்த தலைவன் என்ன சொல்லுகிறான்? நான் ராஜபவனத்தை உங்களுக்கு தராட்டி என்னை சுரட்சிதம் செய்ய போடுவார்கள் ராஜா. அவன் இல்லை என்று சொல்லி நீர் எங்களுக்கு சரி பத்து நாள் வரையும் எங்களுக்கு சோழிஞ்சு பார்த்துவாங்க. நாலு பேரை தனிய பருப்பும் இதுகளையும் தந்து எங்களை சோதித்து பார் சரி சொல்லி அவன் தயவு கிடைக்கிறது. பத்து நாள் சோதிச்சு பார்க்கலாம். பார்த்தா பத்து நாள் பிறகு மற்றவர்களை விட இவர்கள் புஷ்டியாகவும் நல்ல செழிப்பாகவும் நல்ல தேவனுக்குள்ள பிரியமில்லாத பிள்ளைகளாக இருந்தார்கள். அப்ப அவர்களுடைய வித்தியாசத்தை பார்த்து போட்டு அவன் சொல்லிவிட்டான். அப்படி யோசிக்கும். அப்ப அன்றைக்கு அவன் நிதியத்தில் எடுத்த தீர்மானம் என்ன? ராஜாவின் போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தாமல், திராட்சிரசம் இதுகளை குடிக்காமல், தன்னை தீட்டுப்படுத்தாமல் அவன் என்ன செய்து கொண்டான்? தன்னை காத்துக்கொண்டான். அப்படிதான் அவன் காத்துக்கொண்டது நிமித்தம் என்ன நடந்தது? பிரச்சனை வரை இல்லையோ? டேனியல் பிரச்சனை வரை இல்லையோ? சாத்ரா மேஷா அப்படின்னு இதுக்கு பிரச்சனையே வரை இல்லையோ? சிங்க கையில போட்டாங்களப்பா. மற்றவங்களை மூவரையும் எரிக்கிற அக்னி ஜுவாலையில போட்டான். ஏழு மடங்கு சூடாக்கி அங்க போட்டான். அங்க என்ன நடக்குது? அவன் சொல்ற மூன்று பேரும் சொல்ற எங்கள் தேவன் தப்பிப்பா, தப்பிவிக்காமல் போனாலும் நீர் இந்த நிறுத்தின சிலையை நாங்கள் வணங்குவதில்லை. இதான் அவங்களோட தீர்மானம். தானியேல் தீர்மானம் எடுத்தாங்க, சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ தீர்மானம் எடுத்தாங்க, பாடுகள் வந்து அக்னி ஜுவாலையில் போடப்பட்டார்கள். ஆனா என்ன செய்வது? அதிலிருந்து விடுதலை பெற்று வந்தபோது அவன் செய்வார்? உம்முடைய தேவனே தேவன் என்று அவர் சொல்லத்தக்கதா, தேவன் கிருபை செய்ய. அப்ப டேனியல் எடுத்த தீர்மானத்தை, சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ எடுத்த தீர்மானத்தின்படி அங்கே என்ன நடந்தது? அங்கே ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், தேவ நாமம் மயம்பட்டது. சரி, இந்த ட்ரெண்ட் இருக்கு, பார்த்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஏழாவது யாரு தெரியுமா? புதிய ஏற்பாட்டில் யோசேப்பு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு வளர்த்த தகப்பனாகிய ஜோசப். சரி, இந்த ஜோசப்பை குறித்து பார்த்தால், ஜோசப்பு அவன் தன் மாமிசத்திலே ஒரு தீர்மானம் பண்ணுகிறான். ஆனால் தேவன் சொப்பனத்திலே கண்டு சொன்ன போது அவனுடைய தீர்மானம் மாற்றப்படுகிறது. தேவனுடைய தீர்மானத்துக்கு அவன் ஒப்புக் கொடுக்கும் போது என்ன நடக்கிறது பார்ப்போம். சரி, ஜோசப் குறித்து முதலாம் அதிகாரம் 18 வாசிங்க.
இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியா யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கற்பவதியானாள் என்று காணப்பட்டது.
சரி, அப்ப அடுத்த வாசிங்க.
அவள் புருஷனாய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான்.
யோசேப்பு ஏற்கனவே மரியாளுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அவள் கற்பவதியாகிவிட்டாள். ஆகவே யோசேப்பு என்ன செய்தான்? அவன் நீதிமானா இருந்தபடியால் ரகசியமாய் அவளை தள்ளிவிட, அவளை விட்டு விலத்த அவன் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டான், தீர்மானம் பண்றான், ஒரு தீர்மானத்தை எடுக்கிறான். என்னன்னு சொன்னால், சாதாரணமா அன்றைய நாளிலே இஸ்ரவேல் இப்படி ஒரு காரியம் நடக்கும் என்று சொன்னார், அவரை கொண்டு வந்து கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும். அதான் அன்றைக்கு மோசே நியாயப்பிரமாணத்தின்படி செய்ய வேண்டிய காரியம். ஆனால் அதை யோசேப்பு என்ன செய்கிறான்? அது எனக்கு வேண்டாம், நான் ரகசியமாய் ஒதுங்கிவிட அவன் யோசிக்கிறான். ஆனால் அன்றிரவே சொப்பனத்தில் தேவதூதன் தோணி சொல்லுகிறாள், நீ மரியாளை சேர்த்து கூட ஐயப்படாதே, அவளுடைய உற்பத்தி ஆகிறது பரிசுத்த ஆவியினால், ஆகவே அவளை நீ சேர்த்துக்கொள் என்று சொன்ன போது உடனடியாக அவனை தீர்மானம் என்ன செய்கிறது? முதலெடுத்த தீர்மானம் என்ன செய்கிறது? தேவனுடைய தீர்மானத்துக்கு அவன் என்ன செய்கிறான்? தன்னை ஒப்புக் கொடுக்கிறான். ஒப்புக் கொடுத்த போது அவன் செய்கிறான், அவள் இயேசு பிறக்கும் வரையும் அவளை அறியாதிருந்தான். 25 முதலாம் அதிகாரம் பாருங்கள், அவன் எப்படி கஷ்டப்பட்டிருக்கான். உடனே சொல்லுகிறான், இவரை கொண்டு தேடுகிறார்கள், உடனே எயித்துக்கு போன்னு சொன்ன போது என்ன செய்யறார்? மரியாதை குட்டி எயித்துக்கு போறார். திருப்பி என்ன செய்கிறான்? எயித்திலிருந்து என்ன சொல்ற? அட சொல்ற, உன்னை கொள்ள இருந்தவர்கள், பிள்ளையை கொள்ள இருந்தவர்கள் மறித்து போன்றார், திரும்பி நீ போ. அவன் வந்து அங்க எச்சரிக்கப்பட்டு நசரேயத்துக்கு சென்று நசரேயர் எனப்படுவார் என்று சொல்லி அந்த காரியங்களை குறித்து பார்க்கிறோம். அவன் தேவ தீர்மானத்தை அவன் செயல்படுத்தும் போது நெருக்கங்கள், பாடுகள், வேதனைகள் வரத்தான் செய்யும். ஆனா தேவ தீர்மானத்தை நான் செய்யும் போது நிச்சயமாய் அது வருஷ முடிவிலே எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். ஆகவே யோசேப்பின் தீர்மானம், கஷ்டம் வந்தது, பாடுகள் வந்தது, வேதனை வந்தது, ஆனால் அவன் செயல்பட்டான். தேவனுடைய சொப்பனத்துக்கு கீழ்ப்படிந்து அப்படியே செயல்பட்டான். எல்லாவற்றிலும் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவை வளர்த்த அந்த இயேசு கிறிஸ்துவினால் தான் நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படியான ஒரு பெரிய காரியத்தை அவர் செய்தார். சரி, அடுத்த ஒரு தேவ மனுஷனை குறித்து பார்த்தால், கடைசியாக ஒரு மனிதனை குறித்து பார்த்து அவருடைய தீர்மானத்தை எப்படி என்று சொல்லி பார்த்து, இவரும் மாமிச தீர்மானமும் பிறகு தேவ திட்டத்தின்படி தேவனுடைய தீர்மானத்தை எடுத்து எப்படியா ஆசீர்வதிக்கப்பட்டது என்று குறித்து பார்த்து நான் கடத்தல போகிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 8:1-3 வசனங்களை வாசிங்க.
அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான்.
அது தேவானை, தேவனுடைய மனுஷனை கொள்வதற்கு அவனும் சம்மதித்திருந்தான்.
அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று.
என்ன உண்டாயிற்று?
மிகுந்த துன்பம்.
தேவனுடைய பிள்ளைகளுக்கு சபைக்கு துன்பம் உண்டாயிற்று. வாசம்,
அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள்.
எல்லாரும் சிதறி போயிட்டார்கள், எல்லா விசுவாசிகளும்.
தேவபக்தி உள்ள மனுஷர் தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷனையும் ஸ்திரிகளையும் இழுத்துக் கொண்டு போய் காவலில் போடிவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான்.
சரி பாருங்க, அந்த அப்போஸ்தலர் பவுல், அவனுக்கு பேர சவுல் அந்த நாள்ல. அப்ப சவுல் என்ன செய்கிறான்? எல்லா ஸ்தேவானை கொள்வதற்கு அவன் சம்மதித்து இருந்திருக்கான். அவனுடைய ஆடைகளை அவனுடைய பாதத்தில் வித்தென்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் சபைக்கு அதிகமாக துன்பத்தை கொடுத்தவன். அது மாத்திரமில்ல, வீடு தோறு நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் எடுத்துக் கொண்டு போய் காவலில் போடு வைத்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். அது மட்டுமில்ல, அவன் என்ன செய்யறான் சொன்னா, ஒன்பதாம் அதிகாரத்தில் முதலாளர்களிடம் வசந்த வாசிங்க,
இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரி இடத்துக்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை ஆயிலும் ஸ்திரீகளை ஆயிலும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான்.
எல்லா நிருபங்களையும் வேண்டுங்க, எல்லாரையும் எங்கெங்க இருக்காரோ அவர் அவ்வளவு பேரையும் கொண்டு கட்டி இழுத்து கொண்டுறோம், கொண்டு போட்டு சிறையில போட்டு அவர்களை கொல்லும். இதுதான் அவருடைய திட்டம், அவருடைய தீர்மானம். சவுல் அவ்வளவு மத்த வைராக்கியம், நன்கு கற்றவர், பழைய ஏற்பாட்டை நன்கு கற்றவர், கமலையின் பாதத்திலிருந்து கற்றவர். அவன் எடுத்த தீர்மானம் என்ன, ஒரு மத்த வைராக்கியமாய் இந்த காரியத்தை அவன் செய்து கொண்டிருக்கான். செய்து கொண்டு அவன் தமஸ்குக்கு பிரயாணம் பட்டு போகிறான். ஏனென்றா இந்த எல்லா சபைகளுக்கும் ஜபாலயங்களும் இந்த காரியங்களை பெற்றுக்கொண்டு அந்த நாளிலே ஒரு அரசனிடத்தில் உள்ள காரியத்தை பெற்றுக்கொண்டா மற்ற நாடுகள் உள்ள காரியங்களை மக்களை பிடிக்கிறதுக்கு அவன் வசதி. ஆகவே அது எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு அப்படியாவது நான் இவர்களை பிடித்து செய்யணும் என்று சொல்லி அவன் அதிக சீறி அதிக ஆத்திரமாய் அவன் தான் எடுத்த தீர்மானத்திலே அவன் செயல்படுறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படியா போகும்போதுதான் அங்கு என்ன செய்கிறது, தமஸ்க்கு போகும்போது அங்கு ஒளி ஒன்று பிரகாசிக்கிறார். ஒளி பிரகாசிப்பது ஒளி இருந்தவன் பிரகாசித்து கீழே விழுகிறான். கீழே விழுந்தபோது சொல்ற வசனம் அஞ்சாம் வசனத்தை பாருங்க, நாலு அஞ்சே வாசம்.
அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான்.
அந்த சத்தத்தை கேட்டான், சவுல் மட்டும்தான் கேட்டான், அவரோடு வந்த போர்த்தி கேட்கவில்லை.
அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான்.
என்ன முதல் என்ன தீர்மானம் செய்தா, எல்லாரையும் பிடிச்சு கொண்டு போய் இழுத்து கொண்டு போய் சிறையில போட்டு அழிக்கிறதுக்கு அவன் முடிவு எடுக்கிறான். ஆனால் இங்க என்ன நடக்குது, ஆண்டவர் சந்தித்த உடனே அவன் கேட்கிற கேள்வி, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீ தீர்மானித்திருக்கிறேன், உங்களுடைய தீர்மானம் என்ன என்று கேட்கிறான். கேட்டுப்போது ஆண்டு சொல்றான், அதுக்கு பிறகு அவன் சொல்ற, நீ போ, உனக்கு அங்கு அறிவிக்கப்படும் என்று சொல்லுவான். குருடாய் எழும்பலா, மூன்று நாள் போயிருந்து உபாசம் பண்ணி ஜெபிக்கிறார். அங்கு அனன்யா ஆண்டவருக்கு ஆண்டவர் தரிசனமாகி அங்க காரியத்தை சொல்லுகிற போது அவர் சொல்லுகிறார், பைமிலா வசனத்தை வாசிங்க.
அதற்கு அனனியா, ஆண்டவரே இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான்.
சரி, இதுதான் அவன் கேள்விப்பட்டது காரியம், அவனுடைய தீர்மானம். தீர்மானத்தை பாருங்க, பாசிங்க 15-16.
அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான்.
தெரிந்து கொண்ட நான் தீர்மானம் பண்ணி அவனை அழைத்துக்கிற ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்க நான் அவனை தீர்மானம் பண்ணிருக்கேன், அறிந்திருக்கிறேன், தெரிந்து கொண்டேன். அடுத்தது,
அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார்.
என் நாமத்தின் நிமித்தம் அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும். அவருடைய பாடுகளை குறித்து பார்த்தார். கப்பல் செய்தான், கப்பல் சொந்தக்காரன். பவுலை குறித்து பார்த்தா அவன் கப்பல் சொந்தக்காரன், மிகவும் வசதி படைத்தவன், ரோம பாஸ்போர்ட் அந்த நாளில். ஆனா அப்படிப்பட்டவன் நாசமோசம் வேத வசத்துல சொல்லப்பட்டிருக்கு, நான் சொல்லல. பார்க்க எத்தனை காரியம் ஒன்பதாம் அதிகாரம் பதினைஞ்சு பதினாறு நான் வாசன், எந்த ஆமத்துமித்தம் அவன் பாடுபட வேண்டும். ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் மக்கள் எல்லாருக்கும் என்ன செய்து அவரைக்கப்பட வேண்டும். நான் தெரிந்து கொண்ட, நான் தீர்மானம் பண்ணி எடுத்த பாத்திரம், அன்றைக்கு அவன் தீர்மானம் பண்ணான், அவனுக்கு என்ன நடந்தது? கல்லறிஞ்சார்கள், செத்து போயிட்டு போட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. எதிர்த்தார்கள், எல்லாரும் எதிர்த்தார்கள் அவனை கொலை செய்யறதுக்கு. இவர் என்ன செய்ய வெளிக்கிட்டார? முந்தி தண்ட தீர்மானத்துல இவர் ஆண்ட விட்டு தீர்மானத்துக்கு வரும்போது இவரை கொலை செய்தான். பாடுகள் அவரை குறித்து அவர் ரோமர்கள நிருபத்திலே தன் பாடுகளை குறித்து எழுதுகிறார். பாருங்கள், ரோமர்கள் நிருபம் எட்டாம் அதிகாரத்திலே என்ன சொல்லுகிறார். ரோமர்கள நிருபம் எட்டாம் அதிகாரம் 36 37 38 39.
கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாபாரமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாச மோசமோ, பட்டியமோ, இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமே.
முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிற என்ன செய்ய பாருங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் உபத்திரவம், வியாகுளம், துன்பம், பசி, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நான் இயேசுவில் அன்பு கூறினால் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம். அடுத்த வாசிங்க.
மரணமானாலும், ஜீவனானாலும், தேவதூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வருங்காரியங்களானாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், வேறெந்த சிருஷ்டியானாலும், நம்முடைய கர்த்தராய கிறிஸ்து இயேசுவிலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன்.
அன்றைக்கு எடுத்த தீர்மானம், இயேசுவின் மேல் அன்பு வைத்து அன்றைக்கு அவற்ற தீர்மானத்தின்படி செய்ய வெளிக்கிட்ட போது இவ்வளவும் அவனுக்கு நடந்திருக்கு. அவனுடைய நடவடிக்கைகள் புத்தகத்தை நீங்க வாட்சி பாருங்க. புதிய ஏற்பாட்டில் அவன் செய்த காரியங்கள், சிறையில் அடைக்கப்பட்டான், வீட்டுக்கு அதிகா இருந்தான், ஆனா அங்கிருந்து கத்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாருங்கள், மகிழ்ச்சியா இருங்கள், சந்தோஷமா இருங்கள். பிலிப்பியர்கள் நிருபத்தை எழுதும் போது அப்படிதான் சொல்லுகிறான், மகிழ்ச்சியா இருங்கள், சந்தோஷமா இருங்கள், ஆனா சிற கைதியா இருக்கான், வீட்டு கைதியா. ஏன்னா தேவனுடைய காரியத்தை குறித்து அவன் எடுத்த தீர்மானத்தை அவர் செய்து முடித்தான். அது மாத்திரமில்ல, அவன் சொல்லுகிறான், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டு. அவன் சொல்லுகிறான், நாங்க சொல்ல முடியுமா? உங்களோட தீர்மானம் எப்படி இருக்கு? கடைசியிலே உங்களோட தீர்மானம் எப்படி இருக்கு? எட்டு காரியங்களை பார்த்தோம். முதலாவது மோசையை குறித்து பார்த்தோம், அடுத்தது அன்னாலை குறித்து பார்த்தோம், ரூத்தை குறித்து பார்த்தோம், எஸ்தரை குறித்து பார்த்தோம், ராகாப், டேனியல், ஜோசப், அப்போஸ்தலர் பவுல், இவ்வளவு பேரும் எடுத்த தீர்மானத்தில் என்ன நடந்தது? எல்லா தேவனுக்கு எடுத்த தீர்மானத்தில் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள். நெருக்கங்கள், பாடுகள், வேதனைகள் வந்தது, ஆனாலும் எடுத்த தீர்மானத்தை அவர்கள் நிறைவேற்றின போது அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார். அப்ப நம்முடைய தீர்மானம் எப்படி இருக்கிற? நான் இந்த இடத்துல நான் எடுத்த தீர்மானத்தை இந்த வித பெருமைக்கா சொல்லல, தேவன் என்னுடைய வாழ்க்கையில் செய்த காரியங்களை குறித்து நான் சொல்லுகிறேன். 89ஆம் ஆண்டு என்னை ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது இவர்கள் மதம் மாறிவிட்டார்கள் சொல்லி வைஃபின் தம்பி இட்டாலிருந்து வந்தார், கொஞ்சம் பணத்தோடு வந்திருந்தார். அதே இடத்துல வைஃபின் தங்கச்சின புருஷனும் சேர்ந்து அவருக்கு உடனடியாக என்ன செய்தார்கள், பாஸ்போர்ட் எடுத்துக்கொண்டு வந்து விட்டார்கள். உடனடியாக கனடா போறதுக்கு அந்த வைஃபும் மகனும் அம்மாவும் தெரியல, ஒரு பிள்ளை ஒரு பிள்ளையோட போறதுக்கு பாஸ்போர்ட் எடுத்துக்கொண்டு வந்துட்டார். இதோ வந்து சொன்னாங்க, ரெண்டு சரி நீங்க கனடாவை விழிக்கிறோம், டிக்கெட் எல்லாம் நாங்க பாத்துக்கொள்றோம், நாங்க செய்யறோம். அப்ப நான் ஒண்ணும் சொல்லல, அந்த இரவு படுத்துட்டா அவன் பெருசா ஜிபிக்க எல்லாம் பெருசா தெரியாது. 89 உடனடியாக இரவு படுத்து விட்டு நான் பிடி ஒழும்பி சொன்னேன், இது தெய்வ திட்டம் இல்ல, தேவனுக்கு சித்தம் இல்ல, நீங்க சொல்லுங்க போயில்லன்னு. உடனடியாக இதை சொன்ன உடனே அவைகளுக்கு வந்த பாஸ்போர்ட் எல்லாம் செய்து கொண்டு கொண்டு அவைகளுக்கு திரும்ப செய்து போட்டு இதா போயிடுச்சு. சரி, அதுக்கு பிறகு நாங்க என்ன செய்ய, ஒவ்வொரு நாளும் முல்காமில இருந்து 3 ட்ரெயின், ட்ரெயின் சைட்ல இருந்து சோழிங்க நாளிக்ஸ், ஒலிக்ஸ்லேருந்து டிஸ்லோப், டிஸ்லோப்ல இருந்து முலை வானப் நாங்க வருவோம். 3 பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு ட்ரெயின்ல வருவோம். வந்து கடைசி ட்ரெயின் ஓடி ஓடிதான் எடுப்போம், 9:30 தான் ட்ரெயின் எடுக்கணும். என்ன சொன்னா முல்லாமில இருந்து ட்ரெயின் இருக்கு, எங்களுக்கு கடைசி ட்ரெயின் சொலிங்கிலிருந்து கடைசி ட்ரெயின் எடுக்கும். 9:30 இங்க ஏறுனா வீட்டை போய் கிட்டத்தட்ட 11:30 வீட்டை போய் 11:30. அதுக்கு பிறகுதான் சில உபவாசம் சொன்னா நாங்க சனிக்கிழமை காலமே வந்து ஞாயிற்றுக்கிழமை 20 தான் போவோம். எப்படி இருக்கும் வீடு அனுப்பி வச்சு பாருங்க, கீழ் வீடு அந்த வீடு மகானுக்கு தெரியும் எனக்கு, கீழ் வீடு சுத்தோட வழி கறிக்காய் ஃபுல் குளிதான் இருக்கும். ஒருமுறை இந்த நண்பன் ஃபிராங்க்ஃபர்ட்ல இருந்து ஸ்ரோன்லயே எனக்கு நண்பன், அவர் வந்தார் 2 பிள்ளைகளோட வந்தபோது, அவரை கூட்டிக் கொண்டு வீட்டை போனா வீடு குளிர். அவர் என்ன செய்தார், பிள்ளையிலே ஜெக்கெட் போட்டுக்கு தந்தை ஜெக்கெட்டுக்களால கையை அணைச்சு கொண்டிருந்த. நாங்க நினைக்கிறோம் வீடு எல்லாம் கீட்டாகி முடிய 1:30-2 ஆச்சு. அவர் அண்டைக்கு வந்ததும் அதோட போனதும் அதுக்கு பிறகு வரவே இல்லை. அப்படிதான் நாங்கள் கிட்டத்தட்ட 89 93 வரையும் அப்படி ஓடி 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 ட்ரெயின்ல காரியங்களை செய்தோம். 93 நாங்கள் வேலை கிடைச்சி போன போது அந்த மனுக்கு கிட்டத்தட்ட 13 மனுக்கு, மகளுக்கு 84 பிறந்தவ 8 9. அவர்கிட்ட சொன்னேன், பிள்ளையிலே சரி நீங்க வந்துட்டீங்க, நாங்க ஒரு சோஸ்டன் இடத்துல நியாயமான தூரம் கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் முள்ளாம் சேத்துக்கு வந்து போ, 150-300 கிலோமீட்டர். அவ பிள்ளைகளுக்கு சொன்ன, பிள்ளைகளை இங்க வாங்க, நீங்க படிக்கிறீங்க ஸ்கூல்ல போய் படிங்க தாராளமா, ஆனா மேல் பெரிய படிப்பு படிக்கணும், டியூஷனுக்கு போகணும், அதுக்கு போகணும், இதுக்கு போகணும் என்ற காரியங்களை நீங்க சொல்லக்கூடாது. நான் வேலையை சேர்ந்தேன்னு அங்க ஓவர்டைம் நான் செய்யறேன், காலாவடிய கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் ஓடணும், 40 கிலோ திரும்பி வரும் வேலைக்கு போகணும். அப்ப பிள்ளைகளுக்கு சொன்ன இதுதான் காரியம். செவ்வாய்க்கிழமை வீட்டு கூட்டம், வியாழக்கிழமை ஸ்வெட்டா, செவ்வாய்க்கிழமை ஸ்வெட்டா, வியாழக்கிழமை ஹம் வரணும். அதை விட ஒரு மாதத்துல எப்படி 2 ஒரு கபீல பேட்டு இல்லாட்டி பூ பெற்றால் இல்லாட்டி ஏசன் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு மெசேஜ் போகணும். அப்ப இப்படியா நான் ஓடி என்று எல்லா வீட்டு கூட்டங்களுக்கும் எல்லா உபவாச கூட்டங்களுக்கும் 3 பிள்ளைகளையும் கூட்டிட்டு தான் போவேன். கூடுதலா திங்கட்கிழமை அவள் பாடசாலை போக மாட்டேன். எந்த வீட்டுல வந்து இப்படி கரியல் அரிசி படுத்தப்ப கூடுதலா திங்கட்கிழமை பாடசாலை போறதே இல்லை. குறை 89-93 வரை அவள் பாடசாலை போனது மிகவும் குறை குறையில். அதே போல தீர்மானம் எடுத்து காரியங்களை செய்து இப்படியாய் செய்து கொண்டிருக்கும் போது மனுஷர் கைவிட்டிருக்கலாம், ஆனால் ஆண்டவருக்கு செய்தபடியா இன்றைக்கு நான் உங்களுக்கு முன்னால் நிக்கிறேன்னு சொன்னார் தேவனுடைய கிருபை. கோமால இருந்தான் கிட்டத்தட்ட 3 ஃபெட் கோமான்னு சொல்றார். அந்த கோமால இருந்தான் 1 ஹாஸ்பிட்டல் இருந்தார், ஆனால் சுகமாக்கி ஆண்டவர் நேரத்தையும் காலத்தையும் தந்திருக்கார். இன்றைக்கு நல்ல நேரம் இருக்கு, நான் நேரம் இல்லைன்னு சொல்ற மாட்டேன், நல்ல நேரம் இருக்கு. தேவன் அப்படியா கிருபையாய் அன்றைக்கு நான் எடுத்த தீர்மானத்தை குறித்து மற்றவர்களை கேட்டா பேசுவாங்க, உனக்கு வேற வேலை இல்லையா, உழைச்சி உழைச்சி இப்படி இப்படி ஓடி தெரிகிறாயே வேலை செய்து கொண்டு எல்லா மற்றவர்கள் சொல்லலாம். ஆனா இன்றைக்கு அப்படியா ஆசிரியத்து என்ன மட்டும் ஆசிரியர்கள் பிள்ளைகளையும் தேவன் ஆசிரியர் வச்சிருக்கிறான், நல்ல ஒரு யூனிவர்சிட்டியில கிடைக்காத வேலைகளுக்கு செய்யிருக்கிறான், மகளுக்கும் மருமனை கொடுத்து அவைகளுக்கும் பிள்ளையும் கொடுத்து தேவன் ஆசீர்வதிச்சிருக்கார். அவர் ஆறு நாள் வேலை செய்வார் எங்க ஒரு நர்சிங் ஹோம்ல. ஒரு உபாச கூட்டம் சொன்ன அண்டைக்கு எடுத்தா அன்றைக்கு சம்பளம் இல்லை அவருக்கு. ஆனா இப்ப ரெண்டு மாதத்துக்கு முதல் ஸ்கூல்ல லீவு கிடையாது, வேலை கிடைச்சிருக்கு. ஸ்கூல்ல வேலை கிடைச்சா எப்படி ஸ்கூல் லீவு நாள்ல இவருக்கும் ஃபுல்லா லீவு. இப்ப எல்லாம் ரெண்டு கிழமை பள்ளிக்கூடம் இல்லை, ரெண்டு கிழமையும் லீவு இருக்கு. தேவன் அப்படி ஆசீர்வதிக்கிறார். அப்ப நாங்க எடுக்கிற இப்ப நான் இந்த பெருமைக்காக இதுக்கோ நான் இதில் சொல்ல இல்லை, நாங்க எடுக்கிற தீர்மானம் அது மற்றவர்களுக்கு பிள்ளையா தெரியலாம், விளங்காம இருக்கலாம், ஆனா எடுக்கிற தீர்மானத்தை நாங்கள் எடுத்து நாங்கள் நிறைவேற்றி செய்யும்போது கஷ்டப்பட என்று சொல்ல, பாடுகள் வந்து, நெருக்கம் வந்தது, வருத்தம் வந்தது, நோய் வந்தது, எல்லா காரையும் நடந்தது, பண நெருக்கம் வந்தது, எல்லாம் வந்ததுதான். நல்ல சம்பளத்தோடு நல்ல வேலை செய்யலாம், ஆனா எல்லா காரியத்திலும் இருந்து தேவன் என்னை விடுவித்தது மாத்திரமில்லை, இன்றைக்கு தேவன் நிச்சயமா ஆசீர்வதி இருக்கிறார். ஆனா அன்றைக்கு நான் எடுத்த தீர்மானத்தின் இன்றைக்கு என்ன கனடா போயிருந்தா என்ன நடந்திருக்கும்? இன்றைக்கு உறவினர் எல்லாரும் அவற்றை பாஸ்போர்ட் கொண்டு வந்த ஒவ்வொரு ரெண்டு பேரும் பாஸ்போர்ட் பாஸ்டரா இருக்காங்க. ரெண்டு பேர் ஒரு ஆள் லண்டன்ல, ஒரு ஆள் சால் போடுறாரு. அவர் தமிழ் சிங்கள சபை செய்யறார், இவர் பல இடங்கள்ல சபை, இத்தாலி, நோர்வே, லண்டன், ஸ்ரீலங்கா எல்லாத்திலையும் சபை ஸ்தாபிச்சு செய்ய. அப்ப பாருங்க, நாங்கள் எடுக்கிற தீர்மானத்திலே தேவன் பெரிய காரியங்களை செய்வார், ஆசீர்வதிப்பார். அப்ப நாங்கள் எடுக்கிற தீர்மானம் என்ன? நாங்க இதுல பார்த்த எட்டு பேரை குறித்து பார்த்தோம், இன்னும் பார்த்தோம் எட்டு பேரும் எடுத்த தீர்மானத்தில் 2010 எடுத்த தீர்மானம் முடிஞ்சு, 2010 31 முடிஞ்சு, இப்ப 2011 ஆரம்பத்திலே நாங்கள் வந்திருக்கிற போது நீங்க எடுத்த தீர்மானம் என்ன? ஆனா தீர்மானத்தை எடுத்த தீர்மானத்தை 2011 டிசம்பர்ல ஆண்டவரே இப்படி ஒரு தீர்மானம் எடுத்தேன், சமத்தில் நின்று இந்த காரியத்தை நான் நிறைவேற்றினேன், எப்படியா நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்று சொல்ல வேண்டும். இன்றைக்கு அநேகர் என்ன செய்யறது? நல்ல ஜெபிக்கிறார்கள், வேதம் பாசிக்கிறார்கள், ஆனா என்ன செய்யறதில்ல? காட்சி பாருங்க, ஒருக்கா போச்சு. சரி, ரெண்டு மூன்று வசனங்களை பார்த்து நாங்க ஜெபிக்க போறோம். எபேசியர்களின் நிருபம் 3 அதிகாரம் 10
நமக்குள்ளே தீர்மானித்த நம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் இருக்கும்படிக்கு தமது சித்தத்தின்படி ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே,
அவருடைய தீர்மானத்தின்படியே
நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம்.
அப்ப நாங்க தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் அப்பா, அவருடைய தீர்மானத்தின்படி. ஆதாம் ஏவாள் இன்றைக்கு பாவம் செய்தார்களோ அன்றைக்கு ஆண்டவர் தீர்மானிச்சிட்டார், இயேசுவை இந்த பூமிக்கு எழுதி இந்த மக்களை மீட்க வேண்டும் என்று. இஸ்ரவேல் மக்கள் அப்படி இது ஏற்றிருந்தபடியால் இன்றைக்கு எங்களுக்கு ரட்சிப்பு கிடைத்தது அவருடைய தீர்மானத்தின்படி. ஆகவே அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட நாங்கள் என்ன செய்கிறோம்? 3 அதிகாரம் 9 வசனம்
தேவன் நம்முடைய கர்த்தராய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானத்தின்படியே,
அனாதி தீர்மானத்தின்படி அவரை அனுப்பியிருக்கிறார். அப்ப எங்களுடைய தீர்மானம் என்ன? தேவனுடைய தீர்மானத்தின்படி. இனிமே 2 தீமோத்தேயு 1:9
அவர் தம்முடைய கிரியையின்படி நம்மை கிரியையின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார்.
ஆமென். அவர் தம்முடைய அவர் எங்களுடைய கிரியையினால் நாங்கள் ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படி எங்களை ரட்சித்திருக்கிறார். அப்ப எங்களை குறித்த ஒரு தீர்மானம், ஒரு திட்டம், ஒரு சித்தம், ஒரு நோக்கம் தேவன் வைத்திருக்கிறார். அப்ப சித்தம், நோக்கத்தை, தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது. ஆகவே நாம் ஜாக்கிரதையாயும் இருக்க வேண்டும். எண்ணங்கள்ல, சிந்தைகள்ல, கண்ணிலே, முக்கியமா நாவில. அதான் நம்ம முதல் சொன்ன, நல்லா ஜெபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், எல்லாம் செய்யறோம்னு சொன்னா கொஞ்சம் கழிச்சு பாருங்க போச்சு. அது குறித்து வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? சங்கீதம் 17:3. சங்கீதம் 17:3.
நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாது இருக்கிறீர். என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன்.
நீர் என் இதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணவில்லையா? தாவீது சொல்கிறார், ஆனால் என் வாய் மீறாதபடிக்கு
தீர்மானம் பண்ணினேன்.
நாவ கவனமாக பார்த்துக்கொள்ளும், தீர்மானம் பண்ணிக்கொள்ளும். கடைசியாக ரோமர் 14:13.
இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரையொருவர் குற்றவாளி என்று தீர்க்காதிருப்போமாக. ஒருவன் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கல்லையும் இடரலையும் போடலாகாதென்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள்.
என்னத்தை தீர்மானித்துக் கொள்ள வேண்டும்? இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரையொருவர்
குற்றவாளிகள்
என்று தீர்க்காதிருப்போமாக. ஒருவன் தன் சோதனைக்கு முன்பாக தடுக்கலையும் இடரலையும்
போடலாகாதென்று
தீர்மானித்துக் கொள்ளுங்கள். இந்த வருஷத்தில் நீங்க தீர்மானித்துக் கொள்ளுங்க, இந்த நாவு மீறாத படிக்கு. யோபு சொல்றான், வாய பொத்து அவ எங்களை தீர்மானம் கெட்டுறதுக்கு முக்கிய காரணம் இந்த நாவுதான். ஆகவே நாம் யாருக்கும் இடர் இல்லாதபடி நாம் தீர்மானம் பண்ணிக்கொள்ள வேண்டியது அவசியம். ஆகவே தேவசமத்திலே எல்லாம் ஒளிமை நின்று ஒரு விஷயம் நீங்கள் பாருங்கள், நான் சொன்ன வாக்குத்தத்தம், அவர் என் மேய்ப்பராய் இருக்குமான தான் அந்த 6 ஆசீர்வாதங்களும் எங்கள் வாழ்க்கையில் வரும். நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று எபிரேயர் 6:14 சொல்லப்பட்டது. ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லிட்டு அப்படியான காரியம் வர வேண்டும் என்று சொன்னால் நாம் எடுத்த தீர்மானத்தை நாம் நிறைவேற்றவர்களாக இருக்க வேண்டும். மோசே, அன்னால், ரூத், எஸ்தர், ராகாப், டேனியல், இப்படியாய் அவர்கள் எடுத்த முடிவை பாருங்கள். எடுத்த முடிவும் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் பாருங்கள். ஜோசப்பை குறித்து பார்க்கிறோம் புதிய ஏற்பாட்டில். அப்போஸ்தலன் பவுல் அவன் தன் மாம்சத்தில் எடுத்த முடிவும் தேவனை சந்தித்த போது தேவ தீர்மானத்துக்கு தன்னை கீழ்ப்படுத்தி உட்படுத்தி செய்த போது அவனுக்கு எத்தனை பாடுகள், வேதனைகள், நெருக்கங்கள் வந்தது. அது மத்தியிலும் அவன் சொல்லுகிறான், ஓட்டு சுவாத்தை காத்துக்கொண்டேன், ஓட்டத்தை முடித்தேன். எங்கள் தீர்மானம் எப்படி இருக்கிறது? 2011 ஆரம்பத்திலே வந்திருக்கிற நாம் எடுத்த தீர்மானத்தை நிறைவேற்ற அநேக தடைகள் வரலாம், பாடுகள் வரலாம், வேதனை வரலாம். ஆனால் அதன் மத்தியிலும் நாம் தீர்மானத்தை நிறைவேற்றினார். 2011 முடிவிலே ஆண்டவர் தாமதிக்குமானால் அந்த இவ்வளவு சந்தோஷப்படும், களி கூறுவோம். அப்போ சொன்ன பவுல் சொல்றது போல நாமும் சொல்லலாமே, நாமும் சொல்லலாமே. நாம் எங்கள் நாம் மூறாதபடி நாம் காத்துக்கொள்ள வேண்டும், நாவை காத்துக்கொள்ள வேண்டும். எந்த யாருக்கும் எந்த சோழலுக்கும் இடர்கள் இல்லாதபடி நாம் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். எங்களை கிரியினால் அல்ல, அவருடைய தீர்மானத்தின் மீது அவர் எங்களை ரட்சித்திருக்கிறார். அவர் எங்கள் மேல் ஒரு திட்டம், சித்தம், நோக்கம், ஒரு தீர்மானம் வைத்திருக்கிறார். அது நிறைவேற்றப்பட வேண்டும், அது நிறைவேற்றப்பட வேண்டும். ஆகவே எடுத்த தீர்மானத்திலே நாங்கள் எப்படி இருக்கிறோம்? எடுத்த தீர்மானத்திலே நாம் நிறைவேற்றவர்களாக இருக்க வேண்டும். எடுத்த தீர்மானத்திலே எவ்வளவு கஷ்டங்கள், பாடுகள், வேதனைகள் வந்தாலும் அதில் மத்தியிலும் நாம் எடுத்த தீர்மானம் மீது நான் இதை நிறைவேற்றேன், ஆண்டவர் நிச்சயமா எனக்கு பெருந்த தருவார் என்ற ஒரு காரியத்திலே நாங்கள் செயல்படுவோம். நாம் தேவர்களால் எங்கள் ஜெயம் கொள்ளவர்களாயிருப்போம், வெற்றி பெறவர்களாயிருப்போம், மகிழ்ச்சி கூறவர்களாயிருப்போம். தேவர்களின் சமூகத்திலே நாங்கள் நன்றி உள்ளவர்களாயிருப்போம். ஆகவே எல்லாரும் தேவ சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒரு விஷயம் ஆராய்ந்து பாருங்கள், எங்களோட தீர்மானம் எப்படி இருக்கிறது? எங்களோட தீர்மானம் எப்படி இருக்கிறது, எடுத்த தீர்மானம் எப்படி இருக்கிறது எங்கள் வாழ்க்கையில். ஆண்டவரே, நான் எடுத்த தீர்மானத்தை நிச்சயமாக நிறைவேற்றுவேன் ஆண்டவரே, முடிப்பேன் ஆண்டவரே, என்னை காத்துக்கொள்ளுவேன். தாவீது சொல்றான், இதயத்தை சோதித்து எல்லாம் புடப்பட்டு பார்த்து ஒன்றும் காணாது இருக்கிறேன், ஆனால் வாய் மூறாதபடி காத்துக்கொள்ள, நாவை காத்துக்கொள்ளவே. சிறு அவையந்தான் காட்டியை கொளுத்து நிரப்பு. யாக்கோபு சொல்லுகிறார் நாவை குறித்து, ஜாக்கிரதை இருக்க வேண்டும், காத்துக்கொள்ள வேண்டும். நான் யாருக்கும் எவருக்கும் இடர் வராதபடி நான் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். எங்கள் தீர்மானத்தை நாம் நிறைவேற்றலாய் இருந்தார். வேதத்திலே பார்த்த அநேகர தேவன் ஆசீர்வத்தார். டேனியலை, சாத்ராக், மேஷாத் அபிநேக ஆசீர்வதித்திருக்கிறார். அப்போ சொல்ல பவுலை ஆசீர்வதித்திருக்கிறார். எப்படி எப்படி ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். தேவ தீர்மானத்தின்படி நாங்கள் நடப்போமானால், எடுத்த தீர்மானத்தை நிறைவேற்றுவோமானால், நிச்சயமாக இதை நாங்கள் ஆசீர்வதிக்கப்படும். மா கிருபையும் இருக்கிற இந்த கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவன்ற நாமத்திலே சமத்தில் வருகிறோம் அப்பா. ஒவ்வொரு வருடங்களும் ஆண்டவரை நாங்கள் தீர்மானத்தை எடுப்பிருக்கிறோம். முடிவிலே வந்து நின்று ஆண்டவரே தலைகளை குனிந்து வெட்கப்படுகிறோம். ஆண்டவரே, எத்தனை தீர்மானங்களை நாங்கள் எடுத்து ஆண்டவரே முடிவுகளை எடுத்தும் அதை செயல்படுத்த விடாமல் ஆண்டவரே கர்த்தாவே, சிறிய கஷ்டங்கள், நெருக்கங்கள், பாடுகள் வந்தபோது அதை விட்டு விடுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, 2011 அப்படியா எங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஆரம்பத்திலே வந்திருக்கிற நாங்கள் எடுத்த தீர்மானத்திலே முடிவாய் உறுதியாய், சொன்னார் உறுதியாய் நிற்கத்தக்கதாய், சொன்னார் உறுதியான தீர்மானம் எடுக்கத்தக்கதாய். ஆண்டவரே கிருபையாய் நீ நடத்தும்படியா நாங்கள் சபிக்கிறோம். எடுத்த தீர்மானத்தை ஆண்டவரே நிறைவேற்ற அநேகரை நீர் எப்படியா ஆசீர்வதித்திருக்கிறீர் ஆண்டவரே. அன்னாலே ஆண்டவரே அவள் எடுத்த ஆண்டவரே தீர்மானத்தின்படி சாமுவேலை ஒப்புக் கொடுத்த போது ஆண்டவரே 3 குமாரத்தை கொடுத்து ஆசீர்வதித்தீரே ஆண்டவரே. அப்படியா நாங்களும் ஆண்டவரே இந்த வருஷ முடிவிலே முது வருகை தாமதிக்குமானால் அப்படியா நாங்கள் நிக்கத்தக்கதாய் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருளை நடத்தும்படியா நாங்கள் சபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் எடுத்த தீர்மானத்தை ஆண்டவர் நிறைவேற்ற கிருபையா நீ நடத்தும்படியா நாங்கள் சபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பிதாவே, ஆமென். Pastor.